ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வேதத்துக்கு பொருள் சொன்ன படலம். வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே புற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா புற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. எஸ்ய நாம நிகமேஷு ரக்ஷிதம் யம் பிரதீக நிகமானமந்த்யஹோ. பிரதீக நிகமானமந்த்யஹோ யத் பதம் ஹரி விரிஞ்சி மார்கிதம். யத் பதம் ஹரி விரிஞ்சி மார்கிதம் தத் பதம் சமனு சிந்தையே சதா. தத் பதம் சமனு சிந்தையே சதா. நமோஸ்து விஸ்வரூபாய விஸ்வநாதாய சம்பவே விஸ்வாதீதாய சாந்தாய லீலா நித்ய விபூதயே. யஸ்யா வித்யா ஜகத்ரூபா வித்யா யஸ்ய ஆத்மசம்ஸ்திதிஹி ஸ்வச்சந்தா ஸாஹி தஸ்யேச்சா தஸ்மை தஸ்யை நமோ நமஹ. இச்சா ஜ்ஞான க்ரியா ரூபா சக்திர்யா பரமேஸ்வரீ சா கரோது சிவாபின்னா சர்வத்ர ஜயமங்களம். சிவஸ்ய கருணா சாக்ஷாத் ஸ்வானுபூதிரிதி ஸ்ருதா சைதன்ய ரூபாம் தாம் தேவீம் ப்ரபத்யே சரணம் முதா. நாஹம் வேத்மி கிருபா சிந்தோஹ ப்ரஸாதாத் கதிமன்யதா விருதைவோபாய ஜாலம் தூ தஸ்மாத் பக்திம் வ்ருணே நிஷம். நம பார்வதி பதயே. இது வந்து நித்திய அனுசந்தானமா எனக்கு எங்க அப்பா சொல்லி கொடுத்தது. வேதம், புராணம், ஆகமங்கள், நம்முடைய சாஸ்திரங்கள் ஒன்றுக்கு ஒன்று அனுகுணமா இருப்பன. ஒன்ன ஒன்று மறுத்து சொல்லலை. ஒன்றுல சொன்னதே தான் இன்னொன்றுல சொல்றது. ஆனால் ருச்சி வெவ்வேறையா இருக்கும். ஒரே அரிசியில பல பலகாரம் பண்ற மாதிரி. ஆனால் நம்ம வயத்துக்குள்ளே போகிறது என்னமோ அரிசி தான், தத்துவம் ஒன்று தான். அதுபோல் சிவ தத்துவத்தை அனுசந்தானம் பண்ணுறதுக்காக சுவாமி வந்து விஸ்வரூபனாக இருக்கார். ஜெகத் ஆகாரமாக எல்லாமா இருக்கார். எல்லாமா இருக்கார் அப்படிங்கிறதுனால இன்னொருத்தர் இந்த பிரபஞ்சத்துக்கு நாதன் இல்லை. எல்லாமா இருக்கிற அவரே இதை கடந்தும் இருக்கார். அதனால் சுவாமியாக இருக்கார். அவருடைய இச்சை தான் வந்து எல்லாத்தையும் நடத்துறது. அவருடைய சக்தி ஒரே சக்திக்கு பல பெயர். ஞானம் என்றும் இச்சை என்றும் கிரியம் என்று சொல்லப்படுறது. அது அறிவு வடிவமானது, அது சுதந்திரமானது, அது நினைச்சதை செய்யும். அதனுடைய கிருபை நமக்கு கிடைச்சிடுத்துன்னா நமக்கு இந்த சம்சார துக்கம் நீங்கி நாம் அவருடைய தத்துவத்தை உணர்ந்து அவரோட ஐக்கியமாகலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லா சாஸ்திரங்களுக்கும் பொதுவான விஷயம். எதுக்கும் முரண் கிடையாது, எதோடைய சண்டை கிடையாது, எல்லாத்துக்கும் எது பொதுவோ. அதாவது வந்து ஃபேனுக்குள்ளேயும் எலக்ட்ரிசிட்டி இருக்குது, மைக்கிலையும் இருக்குது, ஃப்ரிட்ஜ்லேயும் இருக்குது, ஹீட்டர்லேயும் இருக்குது, எல்லாத்துலேயும் கரண்ட் ஒன்று தான் இருக்குது. பொதுவாக என்ன இருக்கோ அது அதுதான் அந்த விஷயம், அது நித்திய அனுசந்தானம். சக்தியாய் சிவமாகி தனிப்பர முக்தியான முதலை துதிசைய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானை தன் செய்ய பொற்பாதமே. சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடித்தோள் போற்றி கரும்புருவச் சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்ட அங்கையர்கண்யம் பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி. சிற்றம்பலம் மீனாட்சி தேவியாருடைய திருவடிகளில் கொலுசா என்ன இருக்குன்னு கேட்டால் நான்கு வேதங்களும் அம்பாளுடைய காலில் கொலுசா இருக்கின்றன. அந்த வேத வித்தை என்பது பரம ரகசியம்னு சுவாமி தன் வாயினால் சொல்கிறார். இன்றைக்கி வேதங்களுக்கு பொருள் பண்ணது நம்ம சொல்ல போகிறோம். சுவாமி வேதங்களுக்கு அர்த்தம் பண்ணுறார். இதை ஒருத்தன் தெரிஞ்சுட்டே ஆகணும், ரகசியமாக இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்காட்டால் நமக்கு மனசில் தெளிவு வராது. என்ன காரணம்னா, இந்த சர்வ ஜகத்தையும் சுவாமி வேதங்கிறத கொண்டு தான் படைக்கிறார். வேதத்தினுடைய பெருமை ரொம்ப சிறப்பாக ரெண்டு திருவிழாடலில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு திருவிழாடல் இங்கே வருது, இன்னொரு திருவிழாடல் அடுத்த காண்டத்தில் வருது. வேதங்களுடைய பெருமையை சுவாமி தன் வாயினாலேயே சொல்கிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய தத்துவம் நம்முடைய சமயத்துக்கு ஆதார ஸ்ருதி அப்படின்னு சொன்னால் அது வேதங்கள் தான். சுவாமி வேத சுரூபமாக இருக்கார். வேதத்தினுடைய பெருமையானது நிறையா நம்முடைய திருமைகளில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வேதந்தான் ஆதி கிரந்தம். பரமேஸ்வரனை அவசியம் ஒவ்வொரு உயிரும் பூஜிக்கணும் அப்படிங்கிற விதி அதில் தான் இருக்குது. பகவானை நாம் பூஜை பண்ணியே ஆகணும்னு ஒரு விதி வந்து வேதத்தில் இருக்குது. வேதம் விதித்தது எப்படி பூஜை பண்ணுறது அப்படிங்கிற அந்த சப்பரியா விதி, பூஜை பண்ணுற கிரமத்தை ஆகமங்கள் சொல்கின்றன. ஆனால் பூஜை பண்ணி ஆகணும்னு யார் விதிக்கிறார்? வேத புருஷன் தான் விதிக்கிறார் பகவானை பூஜை பண்ணியே ஆகணும்னு. எப்படி பூஜை பண்ணணுங்கிறத ஆகமங்கள் சொல்கின்றன. வேத மந்திரங்கள் எல்லாம் சுருக்கிய ஆகமங்கள், மந்திர ரூபத்தை ரூபாந்தரமாக சொல்கின்றன. அதுலேயும் இந்த ஆகமத்தில் சொல்லப்பட்ட தந்திரங்களை கொண்டு, இதில் சொல்லப்பட்ட அந்த முறைகளை கொண்டு வேத மந்திரங்கள்னால் செய்யப்படுற பூஜைக்கு தான் ஆகம பூஜைன்னு பேர். ஆகமிகமான பூஜையில் அதிகமாக பயன்படுறது வேத மந்திரங்கள் தான். ஆனால் பூஜை எப்படி பண்ணுறது, அந்த பாவனை, அந்த தத்துவ பாவனைகள், அதெல்லாம் தான் ஆகம சொல்கிறது. மந்திரம் எது பயன்படுறது? வேதங்கள் தான் பயன்படுகின்றன அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நாம் இன்றைக்கி பார்க்க வேண்டிய திருவிளையாடல், 64 திருவிளையாடலையும் சொல்லிடணும்னு தான் எனக்கு ஆசை. அந்த ஆசையை அம்பாள் நிறைவேற்றி கொடுப்பாள். ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கிற கதையெல்லாம் கதையை மட்டும் சொல்லிடுவேன். சில இடங்களில் நம்ம தெளிவாக தான் சொல்லி ஆகணும், அவசரப்படக்கூடாது. அதனால் அது பகவான் கையில் கொடுத்துட்டேன், நான் ஒன்றும் பிளான் பண்ணலை. அவரே எல்லாம் முடிச்சு கொடுப்பார். இதுவரையும் நல்லா நடத்திட்டு இருக்கிறதுனால நமக்கு அந்த கவலையே வேண்டாம். சுந்தரபாண்டியருடைய திருமகனார் உக்ரவர்ம பாண்டியன் காந்திமதிங்கிற பெண்ணை விவாகம் பண்ணிட்டு சுவாமிகிட்டேந்தே அந்த அரசாட்சியை பெற்று சுவாமி வந்து அவருக்கு 3 பரிசு கொடுத்துருக்கிறார். 1 சக்ராயுதம், 1 வேலாயுதம், 1 செண்டு, செண்டுங்கிற ஆயுதம். 3 கொடுத்துட்டு உனக்கு பகைவர்கள் வருவார்கள், அப்போ நீ இதை கொண்டு அவர்களை ஜெயிக்கலாம், அந்த நேரத்துலையும் நான் உனக்கு நினைவு செய்வேன் என்று சொல்லிவிட்டு ஆதி சொக்கநாத லிங்கமாகின்ற மூல லிங்கத்தில் பெருமான் ஐக்கியமானார் அம்பாள் கூட. மீனாட்சியோடு சேர்ந்து லிங்கத்திலே ஐக்கியமாயிட்டார் அப்படின்னு புராணம் சொல்கிறது. உக்ரகுமார பாண்டியர் நிறையா யாக யஜ்யாதிகள் பண்ணுறார், பண்ணி சுபிக்ஷமாக நாட்டை வச்சுட்டு ஆண்டிருக்கார். அப்படி இருக்கும்போது செல்வ செழிப்போட பொன்னாடு போல, பொன்னாடுனா சொர்க்கபூமி போல இந்த பாண்டி தேசம் இருக்குது. அதனால் அஸ்வமேத யாகங்கள் பண்ணிட்டுருக்கார். அஸ்வமேத யாகங்கிறது ராஜா தான் பண்ணலாம், பிராமணா வந்து அதை பாராயணம் பண்ணலாமே தவிர யாகத்தை நேரடியாக சங்கல்பம் பண்ணிட்டு பண்ண முடியாது, பண்ணி வைக்கலாம் அவ்வளோதான். அஸ்வமேதம் ராஜசூயம்ங்கிற 2 யாகமும் அவள் தான் பண்ணலாம். அவர் 96 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டார். யார்? உக்ரகுமார வர்மர். அவர் ராஜாங்கிறதுனால அப்போ தேவேந்திரனுக்கு அவர் மேலே பொறாமை வந்தது. ஒரு யாகம் பண்ணுறதுனா எத்தனை செலவாகுது? கோடிக்கணக்கில் செலவாகும். 2வது, இந்த காலம் போல் அந்த காலத்தில் பத்திரிக்கை போட்டு உண்டியல் குலுக்கி யாகம் பண்ண மாட்டான். தான் சொந்தமாக சம்பாதிச்ச காசில் பண்ணுற யாகத்துக்கு தான் பலன். அதனால் ராஜா தன்னுடைய பணத்தை கொண்டு தான் பண்ணுறார். 96 அஸ்வமேதம் பண்ணுறாரே, இவருக்கு எப்படி இவ்வளவு செல்வம் வந்ததுன்னு இந்திரனுக்கு பொறாமல். இன்னும் 4 அஸ்வமேதம் பண்ணியாச்சுன்னா இவர் இந்திரனாக ஆயிடுவார், தான் வந்து பதவியிலேருந்து விலக வேண்டி வரும் அப்படின்னு இந்திரன் பயந்தான். அந்த பொறாமையினால என்ன பண்ணுறான், முன்னாடி மலையத்வஜன்ட்ட நேரில் வந்து நீ புத்திரகாமேஷ்டி பண்ணு, இந்த அஸ்வமேதம் பண்ண வேண்டாம்னு கேட்டுன்றது போல கேட்டுருக்கலாம், அது நியாயம். அவ்வாறு நேர்மையாக கேட்டுக்காம இது வேற இந்திரன் போல இருக்கு. ஏன்னா இந்திரர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. 100 கோடி பிரமர்கள் நுந்தினார், 6 கோடி நாராயண ரங்கனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. சுவாமி ஒத்தர் தான், ஒத்தராக இருக்கிறவர். பசுக்கள் பல, ஏகோஹி ருத்ரோ ந த்விதீயாய தஸ்து அப்படின்னு வேதம் சொல்கிறது. ருத்ரன் தான் ஒத்தர். ருத்துனா சம்சார துக்கம், தத்து திராவை தீதி ருத்ரா. சம்சார துக்கத்தை போக்குறதுனால பரமாத்மாவுக்கு ருத்ரன்னு பேர். அற்புதமான நாமாக்களை தாங்கியிருக்கார் சுவாமி. அவருடைய ஒவ்வொரு நாமாவுடைய அர்த்தத்தை சிந்தித்தாலுமே மோட்சம் பலனாயிடுது. அது அப்படியே மனசனால் பாவிச்சுன்னு வந்தாலே. அப்போ ஆறு நாராயணர்கள் வாழ்கிற காலத்தில் 100 கோடி பிரம்மாக்கள், 6 கோடி நாராயணர் வாழ்கிற காலத்தில் 100 கோடி பிரம்மாக்கள் பிறந்து இறந்துடுறார். இந்த எத்தனை இந்திரர்கள் வந்து ஜீவிக்கிறான்னு கேட்டால், கங்கை வந்து கங்கை கரையில் எத்தனை மணல் இருக்குது, கங்கைக்கு எத்தனை நீளமான கரை இருக்குது, கங்கோத்திரியிலேருந்து கங்கா சாகர் வரையும் கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் அதுக்கு கரையே இருக்குது. அந்த கரையில் இருக்கிற மணலை எண்ணினா எண்ண முடியுமா? ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர், அத்தனை இந்திரர்கள் ஜனிக்கிறா மறிக்கிறா. அதில் யாரோ ஒரு இந்திரன், அந்த இந்திரனுக்கு பொறாமை காரணமாக, இந்திரன் தான் எல்லா தேவதைகளுக்கும் ராஜா, வருணனை கூப்பிட்றான். இந்திரன் மேகத்துக்கு அதிபதி, நமக்கு மழை கொடுக்குறவர். வருணன் சமுத்திரத்துக்கு அதிபதி, இந்திரனுக்கு கீழே இருக்கிறவர். வருணனை கூப்பிட்டார். கூப்பிட்டு, நீ இந்த மதுரையை அழிச்சுடு, சமுத்திரத்தில் வெள்ளம் பொங்குற மாதிரி செஞ்சு மதுரை மேலே சமுத்திரம் படையெடுத்து வந்து அழிச்சுடணும் அப்படின்னு கட்டளை போட்டார். கட்டளை போட்ட அன்னைக்கு நட்டநடு ராத்திரி, இந்த ஆபத்து எல்லாமே ராத்திரியில் வரும். அந்த நள்ளிரின் கண் கடல் பொங்கினது. நல்லவேளை மதுரை வந்து சமுத்திர கரையில் இல்லை, கிழக்க கொஞ்சம் எட்டி தான் இருக்குது சமுத்திரம். இருந்தாலும் வருணனே சமுத்திரத்தை ஏவினான்னா அது மதுரைக்கு வர்றதுக்கு எத்தனை நேரம் பிடிக்க போகிறது? தேவதைகளுடைய ஆஜ்ஞையினால் ஒரு காரியம் ஆகிறதுன்னு சொன்னால் அது சடக்குன்னு ஆகும். என்ன காரணம்னா, எல்லா தேவர்களுக்கும் புண்ணியம் அதிகமாக இருக்குது. அதிகார புண்ணியம்னு அதுக்கு பேர். அந்த அதிகார புண்ணியத்தினுடைய ஒரு தெம்பில் தான் தேவர்கள்லாம் திவ்யமான சரீரத்தோடு கூட சக்தியோடு கூட நினச்சதை சங்கல்பிச்சதை செய்கிறா என்று பார்க்குறோம். நம்ம கண்ணுக்கும் அவ தெரிய மாட்டான். வருணன் கடலை பொங்க வைக்கிறான், பெரிய சுனாமி வருது. அந்த சமுத்திரம் பொங்கி மதுரையை நோக்கி வந்துட்டுருக்கு. மலை போல அலைகள் வருகின்றன. சமுத்திரத்தில் இருக்கிற திமிங்கிலங்கள், உள்ளுக்குள்ளே இருக்கிற குதிரைகள், யானைகள் எல்லாம் புரட்டி போட்டுக்கொண்டு வர வழியில் இருக்கிற பூமியில் இருக்கிற அந்த வனங்களை எல்லாம் அழித்து கொண்டு அந்த சமுத்திரமானது மதுரையினுடைய கோட்டை மதியில் தாக்கி அழிச்சுண்டு ஊருக்குள்ளே நுழையிறதுக்காக பொங்கி வருகின்றது. அப்படி வரும்பொழுது அதே ராத்திரி இருட்டில் ஆனந்தமாக பஞ்சு மெத்தில் தூங்கிட்டு இருக்கிறார் உக்ரகுமாரன். அவரை கனவில் சொக்கநாத பெருமான் சித்த வேஷத்தில் போகிறார். எல்லாம் வல்ல சித்தராக பின்னாடி வந்து நிறைய காரியங்கள் மதுரை மக்கள் கண்ணால் பார்க்குற மாதிரி பண்ண போகிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி பிரத்யேகமாக தன்னுடைய பக்தர்களுக்கு அங்கங்கே காட்சி கொடுத்துருக்கிறார். மதுரையினுடைய நகர தெருக்கள்லேயே அவர் வந்து நித்தியப்படியே தரிசனம் கொடுத்துட்டு இருந்த அந்த திருவிழாவில் தான் எல்லாம் வல்ல சித்தரான திருவிழாவில் சொல்லப்படுறது. அதுக்கு முன்னாடியே அவர் சித்தராக இருக்கார். இருந்து கொண்டு குலசேகர பாண்டியனுடைய கனவில் வந்திருக்கார், நனவில் வந்திருக்கிறார். அதுபோல் உக்ரகுமார பாண்டியனுடைய கனவில் வந்தார். வந்து, அப்பா, உன்னுடைய ஊரையும் ஜனங்களையும் அழிப்பதற்காக சமுத்திரம் பொங்கி வரது, நீ இனிமே வந்து தூங்கிட்டு இருக்காத, நீ மந்திரிகளை அழிச்சுட்டு நேர மதுரைக்கு கிழக்க போ, தேர ஒட்டிண்டு கையில் என்ன எடுத்துட்டு இருக்க, இந்த வேலை எடுத்துக்கோ, சுவாமி உனக்கு கொடுத்தாரோட ஒரு வேல், அந்த வேலை எடுத்துட்டு போய் பொங்கி வர சமுத்திரத்து மேலே அந்த வேலை தூக்கி போடு, அந்த வேல் இந்த சமுத்திரத்தை அடக்கும் அப்படின்னு சொன்னார். உடனே இவன் புறப்பட்டான், அதிசயிச்சான். சொக்கநாத பெருமானே சித்த புருஷ வேஷத்தில் நம்மளுக்கு வந்து அனுகிரகம் பண்ணிருக்காரு. சித்த புருஷங்கிறவர் மனுஷ ரூபத்தில் வரார், ரெண்டு கைகளோட. அவர் மனுஷ ரூபத்தில் வராருங்கிறதுக்காக அவரை வந்து இகழக்கூடாது, குறைவாக மதிக்கக்கூடாது. நம்முடைய குருநாதன் ரெண்டு கைகளோடு இருக்கிற சிவன், குருவே சிவமனை கூறின நந்தி. நம்முடைய குருநாதரை சிவமாக பாவிக்கணுமே தவிர மனுஷன் நினைக்கக்கூடாது. அவரும் காபி சாப்பிடலாம், அவரு டீ சாப்பிடலாம், டிஃபன் சாப்பிடலாம், இருந்தாலும் அவர் சிவனாக பாவிக்கணும் அப்படி நமக்கு பாவனை விதிச்சிருக்கு, வேதத்திலே விதிச்சிருக்கு. எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தசேதே கதிதா ஹியர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனகா. யாருக்கு பரமேஸ்வரன்ட்ட பிரேம பக்தி இருக்கோ, இதர தேவதைகளோ இவன் உயர்ந்தவன் என்ற எண்ணத்தினால அவர்கிட்ட தன்னுடைய குழந்தை, தன் வயிற்றில் குழந்தை பிறந்த குழந்தைகிட்ட அம்மாவுக்கு என்ன அன்பு இருக்குமோ அப்படிப்பட்ட அன்பு நமக்கு பரமேஸ்வரன்ட்ட வரணும். ஒரு தாயாருக்கு எந்த குழந்தை பசி அம்மா அப்படின்னு கேட்டாலும் சாப்பாடு போடுவார். ஆனால் தன் வயிற்றில் இருக்கிற குழந்தை கேட்காட்டாலும் தூளியில் தூங்கிட்டு இருந்தாலும் பால் நினைந்து ஊட்டுவாள். மாத்திருபாவம்ங்கிறது வேற, தன்னுடைய குழந்தைகிட்ட இருக்கிற வாத்சல்யம்ங்கிறது வேற. அதுபோல எல்லா தேவதைகள்ட்டையும் நமக்கு வந்து பகுமான புத்தி இருக்கணும். தேவதைகள் நிந்தை பண்ணக்கூடாது. எல்லா தேவதைகள்ட்டையும் பகுமான புத்தி இருக்கணும். ஆனால் ஒரு மாதாவுக்கு தன் வயிற்றில் இருக்கிற பிறந்திட்ட எப்படி நெருக்கமான பாசம் இருக்கோ, அதுபோல பரமேஸ்வரன் தான் அந்தரங்க பக்தி இருக்கணும். பரமேஸ்வரன்ட்ட வைக்கிற அந்தரங்க பக்தியை இன்னொரு தேவத்திட்ட வைக்கக்கூடாது, வச்சா தப்பு. மகாதேவர்கிட்ட தான் அந்தரங்க பக்தி வைக்கலாம். இன்னொரு உபமானம் சொல்லணும்னா, கல்யாணம் பண்ணிட்டு போன ஒரு ஸ்திரீ புக்காத்தில் எல்லார்ட்டையும் மரியாதையாக அவளுக்கு தேவையான சேவைகள் எல்லாம் பண்ணுறான், இருந்தாலும் பர்த்தாட்ட வைக்கிற பிரியத்தை இன்னொருத்திட்ட வைக்கிறதில்ல. அதுபோல் பகவான் மகாதேவர்கிட்ட வைக்கிற பிரியத்தை நாமெல்லாம் யார்கிட்ட இன்னொருத்திட்ட வைக்கக்கூடாது. இதை தெரிஞ்சுட்டோம்னா வேத சூக்ஷ்மத்தை தெரிஞ்சுட்டோம், இதான் வேதத்தின் பொருள். இதை தெரிஞ்சுட்டு அனுஷ்டானத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா வேதத்தினுடைய பொருள் நமக்கு தெரிஞ்சுடுதும். இதை நம்ம தெரிஞ்சுக்கல, அனுஷ்டானத்துக்கு கொண்டு வரலன்னு சொன்னால் வேதத்தினுடைய உண்மை பொருளை தெரிஞ்சுக்காம வேதம் பல தெய்வங்களை சொல்கிறது அப்படின்னு தவறான பொருளை தெரிஞ்சுடுவோம். அதான் சரியான பொருளை சாமி வந்து சொல்லப்படுறது என்று பார்க்கலாம். அப்போ இவன் புல்லரிச்சு போய் பகவானே வந்தானே, அறுபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகிய அருளிய பெருமையை சிறுமை என்று இகழக்கூடாது. சித்த புருஷ வேடம்ங்கிறது குருநாதருடைய வேடம். அந்த குருஸ்வரூபமாக சுவாமி வந்திருக்கிறார் சொல்லி உடனே அதை கனவை நனவு போல் நினைத்து மந்திரி பிரதானிகள்லாம் அழிச்சுண்டு தேரை வேகமாக ஓட்டிண்டு மதுரைக்கு கிழக்க வந்துட்டான். நட்டரடு ராத்திரியில் ஜனங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கா, ஜனங்கள்லாம் எழுப்பலை, தண்டோரா போடலை, யாரையும் பயமுடுத்தலை. யாரும் பயப்பட வேண்டாம்னு தண்டோரா போடுவா இந்த காலத்தில், அதுக்கு பயம் தண்டோராவே போடாமல் இருக்கலாமே. வந்தா மதுரைக்கு கிழக்க பல மைல் வந்தான்னா சமுத்திரம் பொங்கி வந்துட்டு இருக்கு. அந்த அழகில் பார்த்து பிரமிச்சு நிற்கிறான் ஆபத்தை உணராம. உடனே என்ன பண்ணார் குருநாதர், நனவிலையும் வந்தார். என்ன இது அழகாக இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கியே, அழகாக இருக்கிறதுலாம் ஆபத்து இருக்குது. நாம் என்ன தெரிஞ்சுக்கணும், உலகத்தில் எதுலெல்லாம் அழகு இருக்கோ அதுலெல்லாம் ஆபத்தும் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதனால் நீ வந்து கொஞ்சம் கூட க்ஷண நேரம் கூட நீ வந்து யோசிக்கக்கூடாது. நீ என்ன பண்ணணும், சுவாமி உனக்கு கொடுத்துருக்கிற வேல் இருக்கே அதை உடனே தூக்கி போட்டுவிடும் சமுத்திரத்தின் மேலே. அது க்ஷணத்துக்கு க்ஷணம் வேகமாக வரும் அது அப்படின்னு சொன்ன உடனே உடனே இவர் அந்த வேலை கையில் எடுத்துட்டார். அப்படி சிரசுக்கு மேலே தூக்கிண்டார், வலது கையினால் சுற்றினார், சரையல் என்று விட்டார். அது முன்னாடி அந்த முருகப்பெருமான் க்ரௌஞ்சகிரியை பேதிக்கிறதுக்கு வேலை விட்டது போல அந்த ஸ்பீடில் இவர் விட்டார். விட்ட உடனே அந்த வேல் நேராக போய் சமுத்திரத்தினுடைய பொங்கி வர சமுத்திரத்தினுடைய ஹிருதயத்தில் போய் தச்சது. தச்ச உடனே அந்த சமுத்திரத்தை சுர்ன்னு குடிச்சுடுத்து. குடித்தா அந்த சமுத்திரத்தில் இருக்கிற பொங்கி வர அத்தனை ஜலமும் வந்து நீராவியாக போய் கொஞ்சோண்டு ஜலம் மட்டும் பாக்கி இருந்து அது உக்ரகுமார பாண்டியனுடைய கணுக்காலில் வந்து நமஸ்காரம் பண்ணுற மாதிரி கண்ணுக்கால் அளவுக்கு தங்கினது ஒரு குட்டையா. அதை பார்த்தா பகை வீரர்கள் பகை அரசர்கள்லாம் சண்டை போட வந்து சண்டையில் தோற்று போய் நாங்கள் உடைந்து போய்விட்டோம், எங்களை மன்னிச்சுக்குங்கோ அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து வணங்குவதைப் போல பகை அரசனைப் போல சமுத்திரம் என் பகையை விட்டுவிடு என்று சொல்லி மன்னிப்பு கேட்பதைப் போல உக்ரகுமார பாண்டியருடைய காலில் நமஸ்காரம் பண்ணுறதைப் போல அவர் கண்ணுக்கால் அளவுக்கு வந்து நின்றது. உடனே இந்த அத்வைதத்தை பார்த்து மெய்சிலிருத்த அந்த உக்ரகுமார பாண்டியன் சித்த புருஷரை நமஸ்காரம் பண்ணி உங்களால் இந்த மதுரையானது உயர்ந்தது என்று சொன்னார். இதில் ஒரு அர்த்தாந்தர நியாசம் அப்படின்னு சொல்லி ஒரு அணி அலங்காரம் அப்படின்னா, இன்றைக்கி நடக்கிற ஒரு சம்பவத்தை வச்சுட்டு ஒரு பொதுவான தர்மத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு அர்த்தாந்தர நியாசம் வேற்று பொருள் வைப்பணி. என்றைக்குமே வஞ்சகர்களுக்கு உதவி செய்கிறவா இப்படி தான் அவமானப்படுவா. ஒருத்தன் நம்மகிட்ட உதவி கேட்குறான்னா அவன் கேட்குறது தர்மத்துக்கு இருந்தால் நம்ம பண்ணலாம், இன்னொருத்தரை ஏமாத்துறதுக்குன்னு உதவி கேட்டான்னா பண்ணக்கூடாது. வஞ்சக எண்ணம் கொண்டவர்களுக்கு நம்ம உதவி செய்யப்போகக்கூடாது. வஞ்சக எண்ணம் கொண்டவன் இந்திரன், அவனுக்கு வருணன் உதவி செய்ய வந்தான். வஞ்சக எண்ணம் கொண்டவர்களுக்கு உதவி செய்ய வந்தால் அவர்களுக்கு அபஜயம் உண்டாகும், அவமானம் உண்டாகும், பரிபவம் உண்டாகும், தோல்வி உண்டாகும். அது ஏற்கனவே இந்த சமுத்திரத்துக்கு ரெண்டு முறை தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சும் மூணாவது தெரியாமல் தெரிஞ்சுக்கணும்னு நான் தலையில் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே ரெண்டு தடவை எப்போ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால், முன்னாடி சூரபத்மா ஒளிஞ்சுண்டான் சமுத்திரத்துக்குள்ளே, சமுத்திரம்தான் அவன் ஒளியறதுக்கு இடம் கொடுத்தது. அப்போ முருகப்பெருமான் அந்த சமுத்திரத்துக்கு அபஜயம் உண்டான மாதிரி பண்ணினார். பின்னாடி விருத்ராசுரங்கிறவனும் சமுத்திரத்துக்குள்ளே ஒளிஞ்சுண்டான். அப்போ அந்த வஞ்சகனுக்கு இடம் கொடுத்த காரணத்தினால அகஸ்திய மகாமுனிவர் என்ன பண்ணார், சமுத்திரத்தை பிராசனம் பண்ணிவிட்டார், பானம் பண்ணிவிட்டார், எடுத்து குடிச்சுட்டார் என்று பார்க்கிறோம். இந்த லீலை ஆன பிறகு சித்தர் என்ன பண்ணார், ரிஷபாரூடராக ஆகாசத்தில் அம்பாளோட காட்சி கொடுத்தார். மனுஷ வேஷத்தில் வந்தது நான் தான் என்று சுவாமியானவர் காட்டி கொடுத்தார். காட்டி கொடுத்த உடனே அவரை வணங்கிவிட்டு திருக்கோயில் வழிபாட்டை முடித்து கொண்டு தன்னுடைய அரண்மனைக்கு உக்ரகுமாரன் வந்து தங்கினான் என்பது அந்த லீலை. இப்படியே காலம் போயிட்டு இருக்கும்பொழுது நீண்ட நாள் அந்த பாண்டிய தேசத்தை உக்ரகுமாரர் நல்ல முறையில் ஆட்சி பண்ணிட்டு வரார். அப்படி பண்ணிட்டு வரும்போது எப்பொழுதுமே ஒரு 60 வருஷத்துக்கு ஒரு தடவையோ அல்லது ஒரு 40 வருஷத்துக்கு ஒரு தடவையோ கோரமான பஞ்சம் என்பது இந்த உலகத்தில் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்குது. கிரக நிலைகள் காரணமாக சுனாமியே வந்துட்டு தான் இருக்குது. ஒரு சராசரியாக 70 வருஷத்துக்கு ஒரு தடவை சுனாமி வர்றதுன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். அப்படியே வந்து அது ஒரு 80 வருஷம் வரல, 90 வருஷம் கழித்து வந்ததுன்னா அடுத்தது 70 வருஷம் நிற்காமல் 40 வருஷத்துலேயே வந்துடுறதான். சராசரின்னு பார்த்தேன்னா 60-70 வருஷத்துக்குள்ள ஒவ்வொரு முறையும் சமுத்திரம் பொங்குறது அப்படின்னு பார்க்கும். அதுபோல் பூமியானது அடிக்கடி கம்பமாறுது, பூகம்பம் ஏற்படுறது. அதுபோல் உலகத்தில் அங்கங்கே எரிமலை குமுறுறது, மழை வந்து அடிக்கடி தப்புறது, மழை பெய்யாமல் நிலத்தடி நீர் கீழே போகிறது, பஞ்சம் ஏற்படுறது, ஜனங்கள்லாம் அரிசி முதலிய தானியங்கள் இல்லாமல் கஷ்டப்படுறா அப்படின்னு பார்க்குறோம். அப்படி இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய கோரமான பஞ்சமானது வந்தது. பாண்டி தேசம், சேர தேசம் சோழ தேசம், அந்த மூன்று தேசங்களுக்கும் மூன்று நாடுகளுக்கும் பஞ்சம் ஏற்பட்டது. அது ஏன் அப்படி பஞ்சம் ஏற்பட்டது அப்படின்னு வா யோசிக்கிறதுக்காக என்ன பண்ணுறா, மூன்று அரசர்களும் சேர்ந்து ஒத்துமையா, நமக்கெல்லாம் குருநாதன் பொதியமலையில் இருக்கிற அகஸ்திய முனிவர் தான், அவரை போய் சரணாகதி பண்ணி இந்த பஞ்சத்திலேருந்து இந்த நாடு தப்பிக்கிறதுக்கு ஒரு உபாயம் கேட்போம் அப்படின்னு போய் கேட்குறார். அவர் சொல்கிறார், அப்படி பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்குறார், சூரியனும் செவ்வாயும் முன்னாடி சஞ்சரிச்சுட்டுருக்கா, அவளுக்கு பின்னாடி மழையை கொடுக்குற வெள்ளியானவர் சஞ்சரிக்கிறார். மழையை கொடுக்குற வெள்ளி, வெள்ளின்னா சுக்கராச்சாரியர், அவர் மழைக்கு மழை அந்த மழைக்காரகன்கிறவர் வந்து சுக்கரன். அவர் சூரியனுக்கும் சூரியன் தகிக்கிற ஒரு கிரகம், செவ்வாயும் அப்படிப்பட்ட கிரகம். அவளுக்கு பின்னாடி அவளை அனுசரித்து போகிறதுனால மழை கிடைக்கல. இவர் பிரதானமாக முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டாருன்னா மழை கிடைச்சிடும். இது இவ்வாறு இவர் எப்படி போவார்னா, சுக்கரன் மெதுவாக தான் போவார், அதனால் அவர் 12 வருஷம் ஆகும் அவர் சூரியனையும் செவ்வாயும் ஓவர்டேக் பண்ணி போகிறதுக்கு. அதனால் உங்கள் தேசத்தில் 12 வருஷத்துக்கு மழை கிடையாது அப்படின்னு அகஸ்தியர் சொல்லிட்டார். பெருமானே இந்த வியாதிக்கு மருந்து கொடுங்கோன்னு டாக்டர்கிட்ட வந்து பார்த்தா, நீ இன்னும் 10 வருஷம் இந்த வியாதியிலே இருக்கணும்னு சொன்னால் அது ஒரு மருந்தாகுமா? பயப்பட வேண்டாம்னா டாக்டர் சொல்லணும். எல்லா டாக்டரும் அப்படி தான் சொல்கிறேன், பயப்பட வேண்டாம்னு சொல்கிறேன். எந்த வியாதியாக இருந்தாலும் இந்த மாத்திரை 4 நாள் சாப்பிடுங்கோ, சரியாகலன்னா வாங்கோ வேறு மாத்திரை எழுதித்தரேன். சாதாரண டாக்டர் கூட பயப்பட வேண்டாம்னு சொல்கிறேன், நீங்கள் எப்படி பயத்தை தரையில அப்படின்னா, நான் பயத்தை தரலை உங்களுக்கு, ரொம்ப சுலபமான உபாயத்தினால இந்த பஞ்சத்தை ஜெயிக்கலாம். மழை தரக்கூடிய அதிகாரம் இந்திரன்கிட்ட இருக்குது. ஆகவே இந்திரனை போய் நீங்கள் எங்களுக்கு மழை வேணும்னு கேட்டேன்னா யாருமே என்ன பண்ணுவாள், பெரிய மனுஷாள்லாம் சட்டப்படி போனால் கூட நேராக அவளை வந்து பார்த்து ஒரு வார்த்தை பேசிவிட்டா உடனே என்ன பண்ணுவாள், நம்ம கேட்க வேண்டிய கொடுத்துருவா. விவிஐபிஸ்லாம் அப்படி தான், நம்ம என்ன பண்ணணும், நேரில் போய் பார்க்கணும், உங்களால் தான் முடியும், நீங்கள் தயவு செய்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டா செஞ்சுடுவாவா. அதனால் இந்திரன் ஒரு விவிஐபி இல்லையா, அதனால் நீங்கள் நேராக போய் கட்டுறதுனா மழை கொடுத்துருவார் அப்படின்னு அகஸ்தியர் சொல்லி கொடுத்தார். இந்திரனை எப்படி நேராக போய் பார்க்கறது, நாங்கள்லாம் மனுஷாலாச்சே, இந்திரன் எங்களை பார்க்கறதுக்கு வரமாட்டார், அவர் தேவேந்திரன், தேவதைகளுக்கு தலைவர், நாங்கள் எப்படி இந்திரனை போய் பார்க்கறது அப்படின்னு இவ மூணு ராஜாக்களும் கேட்கும்பொழுது, உங்களுக்கு அமானுஷ்யமான சக்திகள் வரும், சோமாவார விரதத்தை நீங்கள் அனுஷ்டானம் பண்ணீங்கன்னா ஆகாச ரூபமாக காமச்சாரியாக எந்த உலகத்துக்கு போகணும்னு விரும்புகிறீளோ அந்த உலகத்துக்கு ரெக்கை இல்லாமல் பறந்து போகிற ஒரு சக்தியானது வரும். சோமாவார விரதத்தை அனுஷ்டானம் பண்ணினேன், விரும்புகிற இடத்துக்கு போய் விரும்புகிறவளை பார்த்துட்டு பேசிட்டு வரலாம், அவத்தில் போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு அகஸ்தியர் சொன்னார். அந்த சோமாவார விரதம் எப்படி அனுஷ்டானம் பண்ணுறதுன்னு ரொம்ப விஸ்தாரமாக இதில் அந்த புராணத்தை சொல்லியிருக்கார். அந்த விரத அனுஷ்டானம் பண்ணணும்னு ஆசைப்படுறவெல்லாம் அவசியம் இந்த புராணத்தை படிக்கணும், அதில் ரொம்ப விஸ்தாரமாக கொடுத்துருக்காரு, நான் உங்களுக்கு சுருக்கி சொல்கிறேன். அனுஷ்டானம் பண்ணுங்கிற ஆசை வரும்போது அதை நல்லா படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். விரதங்களுக்குள்ளேயே தலைமையானது சோமவார விரதம் தான். எப்படி தேவர்களுக்குள்ள பெரியவன் சொல்லப்படுறவர் மகாதேவரோ, தேவானாமபி தேவகா மகாதேவகா, எப்படி சக்திகளுக்குள்ள உத்தமின்னு சொல்லப்படுறவள் உமா மகேஸ்வரியோ ருத்ராணியோ, அதுபோல் எல்லா விரதங்களுக்குள்ளேயும் உத்தமமானது இந்த திங்கள் நோன்பு என்று சொல்லப்படுற சோமவார விரதம். அது மட்டும் இல்லை, சோமவார விரதத்தில் யாருக்கும் சம்சயமே வராது. பிரதோஷம் நேத்திக்கா இன்னிக்கா இல்லை நாளைக்கான சந்தேகம் வரும், ஏகாதசி நேத்திக்கா இன்னிக்கான்னு வரும், மாச பரப்பு கூட நேத்திக்கா இன்றைக்கா புண்ணியகாலம் என்னென்னு பஞ்சாங்கத்தில் வெவ்வேறு மாதிரி போடுறான். திங்கக்கிழமை இன்றைக்குன்னு இதுவரையும் யாருக்கும் சந்தேகம் வந்ததில்லை, இதுவரையும் யாருக்கும் வந்ததில்லை, இனிமேல் வராது. இந்த விரதத்தை ஒருத்தன் அனுஷ்டானம் பண்ணணும்னு நினச்சான்னா விரதத்தை ஒரு நாள் ஆரம்பிக்கணும். எப்போ ஆரம்பிக்கலாம்னு கேட்டால், கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் மட்டும் ஆரம்பிக்கக்கூடாது, வேறு எந்த மாதங்களில் வேணால் ஒருத்தன் சோமவார விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம். மற்ற 10 மாதமும் ஓகே தான், ஆனால் அந்த 10 மாதங்கள்லேயும் ஏதாவது ஒரு மாதத்தில் 2 தர்சம் வந்ததுன்னா, தர்சம்னா அமாவாசை, 2 அமாவாசை ஒரு மாதத்தில் வந்ததுன்னா அந்த மாதத்துக்கு மல மாதம்னு பேர். அந்த மல மாதத்தில் முகூர்த்தங்கள் எதுவும் குறிக்க மாட்டான், அது அனுஷ்டானங்களுக்கு, புதுசாக ஆரம்பிக்கிற அனுஷ்டானங்களுக்கு அந்த மாதம் வந்து யோக்கியத்தை கிடையாது. அது நித்தியானுஷ்டானங்களுக்கு அந்த மாதம் வந்து யோக்கியத்தை தான். அப்போ அப்பாவோட அம்மாவோட சிராதமெல்லாம் வந்தால் அதை பண்ணித்தான் ஆகணும். என்ன ஆனால் புதுசாக சங்கல்பிச்சுட்டு ஒரு அனுஷ்டானத்தை ஆரம்பிக்கக்கூடாது. ஒரு தீட்சையெல்லாம் வாங்கிக்க மாட்டான் மலை மாதத்தில், அது புது அனுஷ்டானம் தானே, புது சம்ஸ்காரங்கள்லாம் கூடாது. அதனால் சோமவாரம் தான் மலை மாதத்தில் கிடையாது. சரி, அப்படி மற்ற 10 மாதங்களில் வளர்பிறையில் ஆரம்பிக்கிறது சிறப்பு. சோமவாரமே வளர்பிறையில் வந்ததுன்னா அதில் நீங்கள் முதல்ல சோமவார விரதத்தை அதில் ஆரம்பிச்சுக்கணும். அப்படி ஆரம்பிக்கும்பொழுது முதல் நாள் ராத்திரி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி உபவாசமாக இருக்கணும், அனுஷ்டனம சாப்பிடாமல் இருக்கணும். அடுத்த நாள் காலத்தால் இந்த விரதத்தை ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கும்பொழுது பகல் ஊன் தவிர்த்து ராத்திரி மட்டும் போஜனம் பண்ணுறது அப்படின்னு ஆரம்பிக்கணும். பொதுவாக சில பேருக்கு அந்த காலத்திலேயே பசி தாங்க முடியாதவா இருப்பா போல இருக்கு, என்றைக்குமே இருப்பா. நான் நம்பி ஆரூரில் சொல்கிறார், திருக்குறுகாவூரில் பரமேஸ்வரன் அவருக்கு சாப்பாடு போட்டார். நான் சுவாமி பார்த்து சொல்கிறார், ஆவியை போகாமே தவிர்த்தன்னே ஆட்கொண்டாய், பரமேஸ்வரா பிராணன் போகாமல் காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிற. அப்படின்னா அவர் பசி தாங்க மாட்டார்னு அர்த்தம். சாப்பாடு போட்டவர் என்ன சொல்கிறார், பிராணன் போகாமல் காப்பாற்றிட்டேன். அப்படி இந்த காலத்தில் தான் பசி தாங்க முடியாத நிலைங்கிறது நிறையா பார்க்குறோம். பழங்காலத்தில் 100க்கு 90 பேர் பசி தாங்கக்கூடியவன், இந்த காலத்தில் 100க்கு 90 பேர் பசி தாங்க முடியாதவர்கள், அப்படித்தான் காலம் ஆகும் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். ஏன் இந்த காலத்தில் அன்னதானம் பண்ணால் புண்ணியம் அதிகமாக இருக்கு, காலம் அதேமாதிரி ஆயின்ட்டுருக்குங்கிறதுனால. கிருத்தயுகத்தில் அன்னதானம் பண்ணினா புண்ணியம் கிடையாது, ஞானதானம் பண்ணால் தான் புண்ணியம். சாப்பாடை கட்டி கொடுத்தா அவன் வந்து 2 நாள் கழிச்சு தான் சாப்பிடுவான், பசிக்கவே பசிக்காது, தப்ப நிச்சயிலேயே இருக்கிறதால பசிக்காது. இந்த காலத்துலேயும் அப்படி எக்ஸப்ஷன் கேஸ்லாம் உண்டு. திருவண்ணாமலையில் ரமண மகரிஷிகள் பல வருஷங்கள் சாப்பிடாமலே தபஸில் இருந்தார்னு அவருடைய புராணத்தில் இருக்குது, கதையில் இருக்குது. இது இன்றைக்கும் சாத்தியம்தான். அது ஒருவன் தவம் பண்ணும்போது அவனுக்கு பசிக்காது, பெருமான் அவனை காப்பாற்றிடுறார், உயிரை ரட்சிச்சுடுறார். பெருமான் நினச்சா என்ன வேணா பண்ணலாம். பூகம்பத்தில் பூமிக்கடியில் 20 நாள் சிக்கியிருந்த குழந்தை உயிரோடு இருக்குது, ஜலம் கூட குடிக்காமல். சுவாமி காப்பாற்றுறதுன்னு நினை வச்சார்னா காப்பாற்றிடுவார். அப்போ வந்து 5 விதமாக இந்த விரதங்களை அனுஷ்டானம் பண்ணலாம். ஒன்றில் ஒன்று உத்தமம் எப்படின்னா, பகலில் சாப்பிட்டுட்டு பகலில் தான் சாப்பிட்டுட்டோமே ராத்திரி சாப்பிட வேண்டாம் அப்படின்னு அந்த சோமவாரத்தை இன்றைக்கி ராத்திரி சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு டைப்பு. அது இருக்கிறதுக்குள்ள சாதாரணம் பகலில் சாப்பிடாமல் இருக்கணும். ஏன்னா பகலில் தானே அனுஷ்டானங்கள் இருக்குது. பகலில் சாப்பிடாமல் இருந்துட்டு ராத்திரி கொஞ்சம் கிரகிக்கிறது நல்லா பாருங்கோ. பகலில் சாப்பிடாமல் இருந்துட்டு ராத்திரி சாப்பிட்ற வாழ்க்கை ராத்திரி நிறையா சாப்பாடு செல்லாது, கொஞ்சம் தான் சாப்பாடு செல்லும். ஆனால் நாம் இந்த காலத்தில் நினைக்கிறோம் ராத்திரி சாப்பிடும்போது அன்னம் சாப்பிடக்கூடாது, டிஃபன் தான் சாப்பிடணும்னு நம்ம நினச்சிட்டுருக்கோம். இந்த புத்தி சாஸ்திரங்களுக்கு இல்லை. டிஃபன்னு சொல்லி நாம் எண்ணெயை விட்டு தோசையும் அடையும் அபதார்த்தம் அசாத்திகம் இதை பசி அடங்க நிறையா சாப்பிட்றதுங்கிறது நம்முடைய புத்தியை தாமச பிரவிற்த்திக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதுக்கு பதிலாக ஹவிரன்னம் க்ஷீரான்னம் சாப்பிடுன்னு தான் சொல்கிறது சாஸ்திரம். கார்த்தால அனசனமாக உபவாசமாக இருந்துட்டு ராத்திரி பகவானுக்கு நிவேதனம் பண்ணின பால் அன்னத்தை சாப்பிட்றது தான் விரதம். அதனால நிறையா சாப்பிட மாட்டேன். அன்னம் சாப்பிட்டா பசி நன்னா அடங்கும்னு நினைக்கக்கூடாது, அடா சாப்பிட்டா தான் அடங்கும், அதான் சாப்பிடக்கூடாது, இட்லி தோசையெல்லாம் சாப்பிட மாட்டாது. இதெல்லாம் சூக்ஷ்மம், ஆனால் நாம் வேறு விதமாக நினச்சிட்டு இருக்கோம். அடுத்தது ராத்திரி பகல் 2 வேளையும் சாப்பிடாமல் இருக்கிறது. சோமவாரத்தை அன்னைக்கு விரத அனுஷ்டானம் பண்ணுற அன்னைக்கு ராத்திரி பகல் 2 வேளையும் சாப்பிடாமல் இருக்கிறது 3வது பட்சம் உத்தமம். 2 வேளையும் சாப்பிடாமல் இருந்து இரவில் ஜாகரணம் பண்ணுறது சிவராத்திரி போல் அதை நினச்சி சோமவாரத்தை அன்றைக்கி ராத்திரி உறங்காமல் இருப்பது அது இன்னும் விசேஷம். அப்படி உறங்காமல் இருக்கும்போது சும்மா இருந்தால் உறக்கம் வந்துவிடும். ஆகவே கார்த்தால சோமவார பூஜையை பண்ணியாச்சு, சிவராத்திரி மாதிரி நினச்சிட்டு நம்ம பிழித்திருக்கிறோம். இந்த ராத்திரியினுடைய 4 காலங்கள்லேயும் சிவராத்திரியை போல அந்த விதிப்படி பகவானை பூஜை பண்ணிடுவோம் என்று ஒருத்தன் பூஜை பண்ணான்னா அது உத்தமோத்தம பட்சமான சோமவார விரதம். இப்போ 5 பட்சம் சொல்லிட்டார் அகஸ்தியர். ஆனால் இந்த 5 பட்சங்களுக்கும் பொதுவான கண்டிஷன் என்னென்னா, பானுவாசர தண்ணிக்கு ராத்திரி உபவாசம் இருக்கணும். அப்படி இல்லை என்றால் அடுத்த நாள் கார்த்தால இவனுடைய விரதம் பங்கமாக போயிடும். உண்மை தானே, வயத்தில் சாப்பாடு இருந்ததுன்னா அடுத்த நாள் கார்த்தால விரதம் அனுஷ்டானம் பண்ண முடியாது. அப்படி வந்து இந்த சோமவார விரதத்துக்கு சங்கல்பம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இந்த சோமவார விரதத்தை உலகத்தில் எந்த இடத்துல நீங்கள் அனுஷ்டானம் பண்ணாலும் மற்ற விரதங்களோட இது ஒஸ்தி தான். ஆனால் ஒரு புண்ணியக்ஷேத்திரத்தில் அனுஷ்டானம் பண்ணால் எல்லாத்தோட வசதி. அதாவது சோமவார விரதத்தை லண்டன்லேயும் நியூயார்க்லேயும் டோக்கியோலையும் கூட அனுஷ்டானம் பண்ணலாம், அதுக்காக சொல்கிறார். அதை விட புண்ணியக்ஷேத்திரங்களில் அனுஷ்டானம் பண்ணுறது வசதி. ஏதோ ஒரு இந்திரபிரஸ்தம், அதே மாதிரி குருக்ஷேத்திரம், யமுனா தீரம், அதுமாதிரி புண்ணியக்ஷேத்திரங்களில் அனுஷ்டானம் பண்ணுறது அதை விட வசதி. அதை விட சைவக்ஷேத்திரங்கள் அனுஷ்டானம்ன்றது ஒஸ்தி. அந்த சைவக்ஷேத்திரங்கள்லேயே துவாதசாந்தமான மதுரையில் அனுஷ்டானம் இருக்குது எல்லாத்த விடையும் ஒஸ்தி அப்படின்னு சொன்னார். அப்படி மதுரையில் அனுஷ்டானம் பண்ணுற ஒருத்தர் உங்களை மாதிரி ஆதிசைவாளாக இருந்தாள் அப்படின்னு சொன்னால் அவன் நேரடியாக நீங்கள் வந்து இந்த சொக்கலிங்கத்துக்கிட்டேயே அந்த அனுஷ்டானத்தை நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். இந்த சித்தி விநாயகர்கிட்ட அனுக்கியம் பண்ணிட்டு நேரடியாக நீங்கள் பொற்றாமரை குளத்தில் ஸ்நானம் பண்ணி உங்கள் கையினால் ஒரு கலச தீர்த்தத்துன்னு போய் சொக்கநாத பெருமானியை அபிஷேகம் பண்ணி அந்த அனுஷ்டானத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். ஆனால் வேத பிராமணால் உட்பட இதர ஜாதிக்காரளாக இருந்தால் அவளுடைய ஆத்மார்த்த லிங்கத்தில் பூஜையை பண்ணி இந்த அனுஷ்டானத்தை பண்ணிக்க வேண்டியது. ஒருவன் ஆத்மார்த்த லிங்கம் இல்லாமல் அந்த விசேஷ தீட்சையெல்லாம் ஆகி பூஜை பண்ணாமலும் இந்த சோமவாரத்தை அனுஷ்டானம் பண்ணலாம். அவன் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால் அவன் ஆச்சாரிய முகமாக இதை பண்ணலாம். இந்த சொக்கநாத பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கான திரவியங்களை கொடுத்துட்டு அந்த பூஜையை அவன் தரிசனம் பண்ணாலே போகும், விரதானுஷ்டானம் வந்து பூர்த்தியாகும், தீட்சை ஆகாதவனுக்கு. அளவிலே நிறுத்திக் கொள்கின்றேன். நம பார்வதி பதயே நமஹாதே.